الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا يا ايها الذين امنوا انفقوا من طيبات ما كسبتم ومما اخرجنا لكم من الارض صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் துயர்ந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை இந்த பூமியிலே படைத்து நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் அவன் செய்து தந்திருக்கிறான். நாங்கள் இந்த உலகத்திலே சாப்பிட வேண்டும், நாங்கள் குடிக்க வேண்டும், நாங்கள் தூங்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய நோய் வந்தால் மருத்துவம் பார்க்க வேண்டும், இப்படியான எல்லா வகையான செலவுகளுக்கும் எங்களுக்கு வருமானம் தேவை என்ற வகையிலே இந்த வருமானத்தை உழைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா செய்து தந்திருக்கிறான். வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், தண்ணீரை படைத்திருக்கிறான், காற்றை, பூமியை, சூரியனை, சந்திரனை, இந்த வளிமண்டலத்தை எல்லாவற்றையும் படைத்து நாங்கள் இதிலே பயிர் பச்சை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வாறு நாங்கள் உழைப்பது, சொத்துக்களை சேகரிப்பது என்பது எங்களுடைய வாஜிபாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் உழைக்காமல் இருப்பது ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி காட்டுகிறான். ஜும்ஆவுக்காக வேண்டி மக்களை அல்லாஹு தஆலா அழைக்கிறான். நீங்கள் ஜும்ஆவுடைய தினத்திலே அழைக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி போங்கள் என்று சொல்கிறான். அந்த வசனத்தை அவன் முடிக்கிறான், வைதா குலியத்து ஸலாத்து ஃபன்தஷுரு ஃபில் அர்தி வகுத்தஹு மின் ஃபத்லில்லாஹ். உங்களுடைய தொழுகை முடிவடைந்து விட்டால் நீங்கள் பூமி எங்கும் பறந்து சென்று அல்லாஹு தஆலாவுடைய அருளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று உழைக்கும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எப்படி தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுத்தானோ அதே போன்று அவன் கட்டளையிடுகிறான், நீங்கள் தொழுகு முடிந்ததற்கு பின்னால் பள்ளி வாயிலே இருக்க வேண்டாம், நீங்கள் உழைப்பதற்காக வேண்டி, பொருள் தேடுவதற்காக வேண்டி பூமி எங்கும் பறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். தொழுகை என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானதோ, ஜும்ஆவுடைய தொழுகை எவ்வளவு தூரம் முக்கியமானதோ, அதே போன்று ஒரு மனிதன் உழைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவதும் முக்கியமானது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஒருமுறை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிலரை பள்ளி வாயிலே பார்த்தார்கள். அவர்கள் இபாதத்துக்களிலே மூழ்கி இருந்தார்கள், ஆனால் உழைப்பதற்காக வேண்டி அவர்கள் வெளியே போகவில்லை. அவர்களை கண்டித்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் கட்டாயமாக பள்ளி வாயிலிருந்து வெளியே சென்று உங்களுடைய இபாதத்துக்களை முடித்ததற்கு பின்னால் பூமியிலே பறந்து சென்று உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். வானம் என்பது தங்கத்தாலோ அல்லது வெள்ளியாலோ பொழிய மாட்டாது, நீங்கள் உழைக்க வேண்டும் என்று அவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது முக்கியம் என்பது போலவே ஒரு மனிதனுடைய உழைப்பு என்பதும் முக்கியம் என்பதை இந்த சம்பவத்திலிருந்தும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் சொந்த காலிலே நிற்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே கையேந்தக்கூடாது, அவன் பிச்சை வாங்கக்கூடாது, மற்றவர்களிடத்திலே அவன் கேட்டு போகக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிகவும் கவனமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்கள், அவர்களுடைய முகங்களிலே எந்த விதமான தசையும் சதையும் இருக்க மாட்டாது. அவர்கள் யாரென்றால் மற்ற மக்களிடத்திலே பிச்சை வாங்கியவர்கள் என்று அவர்களை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதகா ஜகாத்தை பொறுத்தவரை லா தஹில்லு ஸதகத்து லிகனியின் வலா லிதீ மிர்ரத்தின், எந்த மனிதன் பணக்காரனாக இருக்கின்றானோ, யார் நல்ல உடற்கட்டோடு இருக்கின்றானோ அவனுக்கு சதகா கொடுக்க கூடாது, ஜகாத்து கொடுக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவனுடைய உடம்பை பயன்படுத்தி அவன் உழைக்க வேண்டும், பொருள் தேட வேண்டும் என்பதனைத்தான் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃபுலா, கீழே இருக்கின்ற கையை விடவும் மேலே இருக்கின்ற கைதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய விளக்கம் என்ன சகோதரர்களே, கொடுக்கின்ற கை, மற்றவர்களுக்கு வழங்குகின்ற கைதான் நல்ல கை, மற்றவர்களிடத்திலே கையேந்துகின்ற கை, மற்றவர்களிடத்திலே பிச்சை வாங்குகின்ற கை நல்ல கையல்ல என்ற கருத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், சுய கௌரவத்தோடு உலகத்திலே வாழ வேண்டும். அவன் கை நீட்டக்கூடாது, மற்றவர்களிலே தங்கி இருக்கக்கூடாது. அவனுக்கு என்றொரு மானம் மரியாதை இருக்கிறது. அவனுக்கு உணவு தேவை, அவனுக்கு உடுப்பு தேவை, அவனுக்கு வீடு தேவை, அவனுக்கு கல்விக்காக வேண்டி அவன் செலவழிக்க வேண்டும். இப்படியான எல்லா தேவைகளுக்காக வேண்டியும் அவன் உழைத்து அவன் சாப்பிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து உண்பவர்களாக சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து சாப்பிடுவதனை விடவும் சிறந்த சம்பாத்தியம் இல்லை என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து மின் அமலி யதிஹி, ஒருவன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலே மிகவும் சிறந்த சாப்பாடு அவனுடைய சொந்த கையினால் அவன் உழைத்து சாப்பிடுகின்ற சாப்பாடு என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே இஸ்லாம் என்பது பிச்சைக்காரர்களுடைய மார்க்கம் அல்ல. பிச்சை வாங்கலாம், கேட்டு போகலாம். யாருக்கு அதற்கான அனுமதி இருக்கிறது என்றால், நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் ஒரு மனிதன், அவன் டிசபிளாக இருக்கிறான், அவன் ஒரு அங்கவீனனாக இருக்கிறான், அவனுக்கு உழைப்பதற்கான வயது இல்லை, வயோதிபனாக இருக்கிறான், அவனுக்கு யாரும் செலவழிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்றால் அந்த மனிதன் மற்றவர்களிடத்திலே தன்னுடைய தேவையை முறைப்படலாம். அவனுக்கு கொடுப்பது கட்டாயமாக இருக்கிறது. அதனைத்தான் ஜகாத் என்றும் சதகா என்றும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உழைக்க வேண்டும் என்பதிலே இஸ்லாத்திலே மிகவும் அதிகமான கட்டளைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பேசியாக வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மிக முக்கியமான இரண்டு கேள்விகளை கேட்பான். அந்த கேள்வி, நீ எப்படி உன்னுடைய பணத்தை சம்பாதித்தாய், நீ எப்படி அதனை செலவழித்தாய். இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத நிலையிலே அவனுடைய கால்களை, அவனுடைய பாதத்தை அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து நகர்த்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எப்படி சம்பாதிப்பது என்பது முக்கியமானது, சம்பாதிப்பது என்பது கடமையானது. முதலாவது விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது, அந்த பணத்தை, ஒவ்வொரு ரூபாயையும், ஒவ்வொரு சதத்தையும் எப்படி நாங்கள் சேகரித்தோம், அது ஹலாலான முறையிலே சேகரித்தோமா அல்லது ஹராமான முறையிலே சேகரித்தோமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது சகோதரர்களே. எப்படியும் சம்பாதிக்கலாம், யாருடைய கழுத்தை முறித்தும் சம்பாதிக்கலாம், போதை வஸ்துக்களை கடத்தியும் சம்பாதிக்கலாம் என்றில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹராமான முறையிலே திரட்டப்பட்ட பணம், அது வட்டியின் மூலமாக, லஞ்சத்தின் பிரைபரியின் மூலமாக, கொள்ளையின் மூலமாக, பொது சொத்துக்களை அபகரிப்பதன் மூலமாக திரட்டப்பட்ட பணம் இருக்கிறதே, அந்த பணத்தை நாங்கள் சாப்பிட்டு விட்ட நிலையிலே எங்களுடைய துஆக்களை கூட அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க மாட்டான். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஸஅத் அத்திப் மத்அமக தக்குன் முஸ்தஜாபத் தஅவா, ஸஅதே உங்களுடைய உணவை, சாப்பாட்டை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, நாங்கள் ஹராமான முறையிலே சேர்த்த பணத்தை எமது உடம்புக்குள் உணவாக நாங்கள் உட்கொண்டு நாங்கள் அப்படியான நிலையிலே ஒரு உடுப்பை உடுத்த நிலையிலே அல்லாவிடத்திலே வந்து, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று எவ்வளவுதான் சொன்னாலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் நல்லவன். இன்னல்லாஹ தய்யிபும் லா யக்பலு இல்லா தய்யிபன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நல்லவன், அவன் நல்லதை தவிர வேறு எதனையும் அங்கீகரிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நோன்பிருக்கிறோம், நாங்கள் ஹஜ் செய்கிறோம், உம்ராக்களிலே ஈடுபடுகிறோம், விக்ரு வணக்கங்களிலே ஈடுபடுகிறோம். ஆனால் நாங்கள் எமது உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், எங்களிடத்திலே இருக்கின்ற கோடான கோடி ரூபாய்கள், லட்சோப லட்சம் ரூபாய்கள், பல ஹெக்டேயர் கணக்கான நிலங்கள், 4-5 வாகனங்கள், இவையெல்லாம் எந்த வழியினூடாக எங்களுக்கு வந்து சேர்ந்தன என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை வருமாக இருந்தால் அதனை விடவும் பெரிய துரதிர்ஷ்டம் வேறு எதுவாக இருக்க முடியும்? ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படியான ஒரு கட்டளையை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனை பற்றி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீண்ட பிரயாணத்திலே இருந்து வருகிறான், அவனுடைய தலை பரட்டையாக இருக்கிறது, அவனுடைய உடம்பிலே தூசு படிந்திருக்கிறது, அவன் வானத்தை நோக்கி கையை நீட்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான், யா அல்லாஹ், என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திக்கிறான். ஆனால் அவன் உடுத்திருக்கின்ற உடுப்பு ஹராமானது, அவன் சாப்பிட்டிருக்கின்ற சாப்பாடு ஹராமானது, அவன் குடித்திருக்கின்ற பானம் ஹராமானது. அப்படி இருக்கின்ற நிலையிலே அவனுடைய துஆக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியாக எங்களிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஹலாலான சம்பாத்தியத்துக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. நாங்கள் அமல்களை கொஞ்சம் செய்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய உழைப்பை ஹலாலாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. உழைப்பு ஹராமான நிலையிலே எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அதனை விடவும் பெரிய துரதிர்ஷ்டம் எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த விஷயமாக கூடுதலான ஜாக்கிரதை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு ஜஸதின் நபத மின் சுஹத்தின் ஃபன்னாரு அவுலா பிஹி. எந்த உடம்பு ஹராமான சம்பாத்தியத்தினால் வளர்க்கப்படுகிறதோ, வளர்ந்திருக்கிறதோ, அந்த உடம்புக்கு பொருத்தமான இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே நுழைக்க மாட்டான். அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உலகத்திலே ஒரு நபி அனுப்பப்பட்டார்கள், அவர்களுடைய பெயர்தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய முழு தாவத்துடைய வேலையும் அந்த சமூகத்திலே இருந்த வியாபார கொடுக்கல் வாங்கலிலே இருந்த அளவை நிறுவைகளிலே மோசடி செய்பவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தது என்பதை நாங்கள் குர்ஆனை பார்க்கின்ற போது படித்துக் கொள்கிறோம் சகோதரர்களே. அவர்கள் அந்த சமூகத்திலே வந்து சொன்னார்கள், அவுஃபுல் கைலவல் மீசான், நீங்கள் அளவை நிறுவையை முழுமையாக செய்து கொள்ளுங்கள். வலா தபஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அந்த நபி அவர்கள் அந்த சமூகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்கள் செய்த தவறு என்ன? மற்றவர்களிடமிருந்து அளந்து வாங்குகின்ற பொழுது நிரப்பமாக அளந்து எடுப்பார்கள், அளந்து கொடுக்கின்ற பொழுது குறைத்து அளந்து கொடுப்பார்கள். அளக்கின்ற பொழுதும் நிறுக்கின்ற பொழுதும் அப்படியான அநியாயங்களை அவர்கள் செய்பவர்களாக இருந்தார்கள். அப்படியான ஒரு சமூகத்தை தான் அந்த நபி அவர்கள் திருத்தினார்கள் என்று அந்த வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம் சகோதரர்களே. அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு நரகம், வயல் என்ற நரகம் தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கடுமையாக சாடி கொண்டிருக்கிறான். வயல் என்றால் என்ன? நரகத்து மக்களுடைய உடம்பிலிருந்து வெளிவரக்கூடிய ரத்தம், சீல் போன்ற அந்த காயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சீல் என்பதுதான் அதனுடைய ஓடையாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஓடையை தான் அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு விளையாட்டு விஷயம் அல்ல. இந்த விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஒரு ஜீவ மரண போராட்டம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், இதுவரைக்கும் நான் உழைத்த உழைப்பு எப்படி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும்பாவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிஸ்டாக போட்டு காட்டினார்கள். பெரும்பாவங்கள் என்றால் என்ன? அரபிலே கபாயிர் என்று மூபிக்காத் என்று சொல்லுவார்கள். கபாயிர் என்றால் பெரும்பாவங்கள், மூபிக்காத் என்றால் ஒரு மனிதனை அழித்துவிடக்கூடிய பாவங்கள். சகோதரர்களே, அந்த பாவங்களிலே முதலாவது பாவம் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது. அல்லாஹு தாலாவை போன்ற ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நம்புவது, அது ஒரு சாதாரண பாவம் அல்ல. அடுத்த பாவம் தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பது. அதுக்கு அடுத்ததாக அடுத்ததாக அவர்கள் சொன்ன பாவங்களை நாங்கள் பார்த்தால் அது எல்லாம் இந்த ஹராமான சம்பாத்தியங்களை பற்றித்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வட்டி எடுப்பது, வட்டி கொடுப்பது, அனாதைகளுடைய சொத்துக்களில் கை வைப்பது, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவது, ரொபரியிலே ஈடுபடுவது, அதே போன்று பொது சொத்துக்களை அபகரிப்பது என்றெல்லாம் அவர்கள் பெரும் பாவங்களை சொல்லிக் கொண்டு போவார்கள். அவ்வளவு தூரம் வட்டி என்பது சாதாரணமான குற்றம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வட்டி எடுக்கின்றவர்களே, கொடுக்கின்றவர்களே, நீங்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் முழு குர்ஆனிலும் பார்க்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் தான் வட்டி என்பது. இன்று எமது வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக நுழைந்திருக்கிறது. வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்ட இந்த சமூக அமைப்பிலே, இந்த கன்வென்ஷனல் பேங்கிங் சிஸ்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற இந்த முறைமைகளை நாங்கள் சர்வசாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைத்து வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. அது இல்லாமல் வாழ முடியாது என்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே போலித்தனமாக அவற்றை நுழைத்து வைத்திருக்கிறோம். வட்டி எடுக்கின்ற ஒரு மனிதன் ஆக குறைந்த தரம், வட்டியை 70 பிரிவாக பிரிக்க முடியும், அதிலே ஆக குறைந்த தரம் ஒருவன் தன்னை பெற்றெடுத்த தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பயங்கரமான குற்றம். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு குற்றத்தை செய்ய வேண்டாம் என்று குர்ஆனிலே மிகவும் வன்மையாக கண்டித்து சொல்கிறான். வட்டி என்பது ஒரு பெரிய பாவம். வட்டியின் மூலமாக உழைக்கப்பட்ட அந்த பணம் எங்களிடத்திலே இருக்க கூடாது. நாம் இதுவரைக்கும் தெரியாதனமாக அதனை எடுத்திருந்தால் உடனடியாக உரியவர்களுக்கு அதனை கொடுப்பதனை தவிர அதற்குரிய பிராயச்சித்தம், அதற்கான தௌபா வேறு எதுவும் இருக்க முடியாது சகோதரர்களே. இரண்டாவது பெரிய பாவம் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது. அனாதைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், அவர்களுடைய சொத்துக்களை விழுங்குவது என்பது சாதாரணமான குற்றம் அல்ல, அது ஒரு நெருப்பு. லா தக்குலு அம்வாலல் யதாமா. குர்ஆனிலே அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறான், யதீம்களுடைய, அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று. அது சாதாரண குற்றம் ஒன்றல்ல. அவர்கள் அனாதைகள் என்றால் அவர்களே பலவீனமான பிள்ளைகள் தான். அவர்கள் தாய் தகப்பனை இழந்தவர்கள். அவர்களுக்கு செலவழிப்பதற்கு யாரும் இல்லை. அப்படியான நிலையிலே ஒரு மனிதன் அந்த சொத்துக்களிலே கை வைக்கின்றான் என்றால் அவன் மன்னிக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குற்றத்தை செய்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல்கில் பொது சொத்துக்களில் கை வைப்பது, பள்ளி வாயிலுடைய சொத்துக்கள், மதரசாக்களுடைய சொத்துக்கள், பொது சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள், இவற்றிலே கை வைக்கின்ற ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த மஸ்ஜிதுக்குள்ளே அமர்ந்திருக்கின்றோம். நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த மின் விசிறிகள் ஃபேன்ஸ் ஆக இருந்தாலும் ஒரு தடவை சுற்றி வருகின்ற பொழுதும் நாம் அந்த ஃபேனுக்கு கீழால் அமர்ந்திருக்கின்ற பொழுது அது ஹலாலான முறையிலே சுற்றுகிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் எமது சொந்த வியாபார முயற்சிகளை இந்த பள்ளி வாயிலுக்குள் அமர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளி வாயிலுடைய சொத்தை அபகரித்து விட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடிவடைந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி ஜனாஸாவாக அங்கு விழுந்து கிடக்கிறார்கள். அந்த மனிதனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியமாகிவிட்டது. இந்த மனிதன் ஒரு முஸ்லீம், 5 வேளை தொழக்கூடிய ஒரு மனிதர், அதே நேரம் அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து ஜிஹாது செய்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியாரை பார்த்து, ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று சொல்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன என்று வினவினார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த கனிமத்து பொருட்களிலே ஒரு ஜுப்பாவை எடுத்து அவர் கமுக்கட்டுக்குள் மறைத்துக் கொண்டார். அந்த மறைத்து கொண்ட உடுப்போடு அந்த உடுப்பை அணிந்த நிலையிலே அவர் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் லட்சக்கணக்கான ரூபாய்களை திருடவில்லை, கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டு வங்கியிலே போட்டுக்கொண்டு ஏப்பம் விடவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு சின்ன குற்றம் தான் அங்கே கனிமத்து பொருட்கள், கொள்ளை பொருட்கள் என்று நாங்கள் சொல்வோம், எதிரிகள் விட்டு சென்ற அந்த பொருட்களிலே இருந்து ஒரு சாதாரண ஒரு மேலங்கியை, ஒரு ஜுப்பா என்றால் எப்படி இருக்கும், இப்போது இருக்கின்ற ஒரு பெரிய பெருமதி இருக்குமா சகோதரர்களே, ஆனால் சாதாரண பெருமதியான ஒரு அங்கியை அவர் எடுத்து மறைத்து களவாக எடுத்து வைத்துக் கொண்டார். சில நேரங்களில் அந்த எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை உத்தியோகபூர்வமாக ஒபிஷியலி சில நேரங்களில் பங்கீடு செய்கின்ற பொழுது அவருக்கு அதனை விடவும் ஒரு பெரிய பங்கு வரக்கூடும். ஆனாலும் அவ்வாறு பங்கீடு செய்வதற்கு முன்னால் தனிப்பட்ட முறையிலே எடுத்து வைத்த குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அந்த மனிதன் அந்த மேலங்கியை அணிந்த நிலையில் நரகத்தில் இருக்க நான் அவரை கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்ற மனிதர்களால் உழைக்கப்பட்ட பொருட்களை நாங்கள் எடுத்துக் கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய பூரணமான அனுமதி தேவைப்படுகிறது. அவர்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைத்திருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார்கள். பொது சொத்து என்று வருகின்ற பொழுது அங்கு பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்த்து திரட்டி கொடுத்திருப்பதுதான் பொது சொத்தாக கணிக்கப்படுகிறது. இந்த பள்ளி வாயிலுக்குள் ஒரு ஃபேன் வேலை செய்கிறது என்றால் அது பலரும் சேர்ந்து அதனை உழைத்துக் கொடுத்திருக்கலாம். நாளை மகிஷருடைய மைதானத்திலே அவ்வாறு திருடிய மனிதன் அவ்வளவு பேருக்கும் ஜவாபு சொல்ல வேண்டி வரும். தனிப்பட்ட மனிதனுடைய சொத்தை அபகரிப்பது போன்றதல்ல பொது சொத்தை அபகரிப்பது என்பது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் இப்னு லுதைபியா எனப்படக்கூடியவர், பனு அஸத் எனப்படக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர், அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை திரட்டுவதற்காக வந்து அனுப்பினார்கள். அந்த மனிதர் சதக்காவை திரட்டிவிட்டு ஜகாத்தை திரட்டிவிட்டு மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய பொருட்களை எல்லாம் மஸ்ஜிது நபவியிலே இவ்வாறு பரத்தி வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரம் அவர் சில பொருட்களை காட்டி இதுதான் ஜகாத்தாக நான் திரட்டி வந்த பொருட்கள் என்று சொல்லி இன்னும் சில பொருட்களை காட்டி சொல்கிறார், நான் போன நாட்டிலே இருந்த மக்கள் இவற்றையெல்லாம் எனக்கு கிஃப்டாக தந்தார்கள், பரிசாக தந்தார்கள் என்று இன்னொரு பக்கத்திலே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை பார்த்து சொல்லுகிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது. அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் இருந்திருந்தால், தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் இருந்திருந்தால் இப்படியான கிஃப்ட் எல்லாம் இவனுக்கு கிடைத்திருக்குமா? இந்த மனிதன் ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதனால் தானே இந்த மனிதனுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி பொது சொத்துக்களிலிருந்து யாராவது அபகரிப்பார்களாக இருந்தால், அவர்கள் அபகரித்த பொருள் ஒரு ஒட்டகமாக இருந்தால், அந்த ஒட்டகம் நாளை மறுமையிலே இந்த மனிதனுக்கு பக்கத்தில் இருந்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், மாடாக இருந்தால் மாடு சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், ஆடாக இருந்தால் ஆடு சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் மேலே உயர்த்துகிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்திய பொழுது அவர்களுடைய கமுக்கட்டு பகுதி, அவருடைய அக்கல் பகுதி எங்களுக்கு தெரிந்தது, வெண்மையாக தெரிந்தது. இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி அலா ஹல் பல்லகுது, நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று மிகவும் உரத்த குரலிலே சத்தமிட்டு சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனிதருக்கு அந்த மக்கள் கிஃப்டாகத்தான் கொடுத்தார்கள், மனம் விரும்பித்தான் கொடுத்தார்கள். அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற கிப்டுகள் எல்லாம் லஞ்சங்கள் என்ற கருத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது விஷயமாக எவ்வளவு தூரம் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. லஞ்சம் எடுப்பதும் கொடுப்பதும் சாதாரணமான குற்றம் அல்ல. லஅனல்லாஹு அர்ராஷி வல் முர்தஷி, யாரெல்லாம் லஞ்சம் பிரைபரி எடுக்கின்றானோ அவன் எடுப்பவனாக இருக்கலாம், கொடுப்பவனாக இருக்கலாம், அப்படிப்பட்ட இரண்டு பேரையும் அல்லாஹ்வும் ரசூலும் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கர்ஸ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உரித்துடையதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு பொருளை பாவிப்பது ஹராமாக இருக்கலாம், ஆனால் அதனை விற்பனை செய்வதும் ஹராமாகத்தான் இருக்க முடியும். நாங்கள் மது அருந்தாமல் இருக்கலாம், நாங்கள் டிரக்ஸ் பாவிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதனை மற்றவர்களுக்கு விற்பனை செய்வதும் ஹராமாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர சாகிஹா, அல்லாஹு தஆலா இந்த மதுவை தடை செய்திருக்கிறான், லானத்து செய்திருக்கிறான். மாத்திரமல்ல, அதனை மற்றவர்களுக்கு யாரெல்லாம் புகட்டுகிறார்களோ, யாரெல்லாம் விற்பனை செய்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த மதுவை சுமந்து செல்கிறார்களோ, யாரிடத்திலெல்லாம் மது சுமந்து செல்லப்படுகிறதோ, யார் அதற்காக வேண்டி கணக்கு எழுதுகிறார்களோ, இப்படி அந்த மதுவை விற்பனை செய்வதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா சபித்திருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கலாம் இந்த மதுவை நாங்கள் குடிக்கவில்லை தானே என்று, நாங்கள் நினைக்கலாம் இந்த டிரக்ஸை நாங்கள் பாவிக்கவில்லை தானே என்று, ஆனால் இந்த டிரக்ஸ் இந்த நாட்டிலே இன்று பரவலாக பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மிம்பரில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம், மிக கடுமையாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த நாட்டிலே ஏனைய சமுதாயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முஸ்லிம் சமூகம், ஏனைய சமுதாயத்தவர்கள் கூட முஸ்லீம்களோடு தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு சமூகம் இன்று அந்த சமூகம் மற்றவர்களுக்கு முன்னால் நாணி கோணி வெட்கப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருக்கிறது. அதற்கான காரணம், எமது சமுதாயத்திலே இருக்கின்ற சில விஷமிகள் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள், அவர்களால் முழு முஸ்லிம் சமூகமும் இன்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதுவை அருந்துவது மாத்திரமல்ல, மதுவை விற்பனை செய்வது, கடத்தி வருவது, அதற்கு உடந்தையாக இருப்பது அனைத்தும் மிகவும் மோசமான குற்றங்கள். சில ஒரு மாதங்கள் அளவுக்கு முன்னால் இந்த நாட்டிலே கடத்தி வரப்பட்ட மிக மோசமான அதிகமான தொகை டிரக்ஸ் எனப்படுகின்ற இந்த போதை வஸ்துக்கள் முஸ்லீம்களால் கடத்தி வரப்பட்டது. ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணும் வெளிநாட்டை சேர்ந்த இரண்டு பெண் ஆண்களும் முஸ்லீம்கள் தான் அவற்றை கடத்தி வந்தார்கள். கடந்த வாரம் இந்த நாட்டிலே கைப்பற்றப்பட்ட இலங்கை வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட ஒரு தொகை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கூட ஒரு தொகை கைப்பற்றப்பட்டது என்றால், அதுவும் கலிமா சொன்னவர்களால் அது செய்யப்பட்டது என்றால், அதனை விடவும் அவமானம் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹபஸல் ஐனப அய்யாமல் கிதாபி ஹத்தா யபிஅஹா மிம்மன் யத்தகிதுஹா ஐனபன் ஃபக்கத் தக்கஹமன் நார். யார் திராட்சை கிரேப்ஸை உரிய காலத்தில் பறிக்காமல் அதனை இன்னும் கொஞ்சம் காலம் பிற்படுத்தி நாங்கள் பறிப்போம், அவ்வாறு பறிக்கின்ற பொழுது அதிலிருந்து இந்த டிரக்ஸை நாங்கள் அதே நேரம் இந்த சாராயத்தை பிழிய முடியும் என்ற நோக்கத்தோடு, யார் உரிய காலத்திலே அந்த திராட்சையை பறிக்காமல் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு காலம் தாழ்த்துகிறாரோ, நிச்சயமாக அவர் நரகத்துக்குள் தானாக நுழைந்து கொண்டார் என்று அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அவர்கள் சொன்னார்கள், யார் களவாடப்பட்ட ஒரு பொருளை அது களவாடப்பட்டது என்று தெரிந்திருந்தும் கூட அதனை கொள்வனவு செய்கிறாரோ, அதனை வாங்குகிறாரோ, அவரை பொறுத்தவரையில் அதனுடைய பாவத்திலும் அதனுடைய அவமானத்திலும் அவர் சம்பந்தப்படுகிறார், அவருக்கு பங்கு இருக்கிறது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அவருடைய வியாபார கொடுக்கல் வாங்கலிலே மிகவும் நிதானமாக நடந்து கொள்வான். அவன் பொய் பேச மாட்டான், அவன் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருட்களை விற்க மாட்டான். இந்தியாவில் இருந்து இறக்கப்பட்ட பொருளை அது சீனாவில் இருந்து இறக்கப்பட்டது என்று சொல்ல மாட்டான். சில சகோதரர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறோம், அவர்கள் லேபல்களை கூட மாற்றி அடிப்பதாக கேள்விப்படுகிறோம். அந்த லேபல்களை பிரிண்ட் பண்ணுபவர்கள் இதற்காக வேண்டித்தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறோம் என்று தெரிந்திருந்தும் அந்த வேலையை செய்தால் அவர்களும் அந்த பாவத்திலே சம்பந்தப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. எனவே சகோதரர்களே, இது விடயமாக கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக இரண்டு ஹதீஸ்களை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மூன்று பேரை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களிலே ஒரு மனிதர் யாரென்றால், தன்னுடைய வியாபார பொருளை பொய்யான சத்தியம் செய்து விற்பனை செய்கிறார். தன்னுடைய வியாபார பண்டத்தை அவர் விற்பனை செய்வது எப்படி? பொய்யான சத்தியம் செய்து, உண்மையான சத்தியம் அல்ல, அதற்கு பிழையான வர்ணனைகளை அவர் சொல்லி அந்த பொருளை விற்பனை செய்கிறார் என்றால், அப்படிப்பட்ட மனிதனை நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பார்க்கவும் மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வியாபார பண்டத்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சொல்லித்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கருத்தும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல் யமீனுல் கமூஸ் எனப்படக்கூடிய பெரும்பாவத்திலே சம்பந்தப்படுகிறார்களோ, அல் யமீனுல் கமூஸ் என்றால் ஒரு மனிதனை நரகத்துக்குள் அமிழ்த்தி விடக்கூடிய சத்தியம். ஒரு பண்டத்தை ஒரு பொருளை விற்பனை செய்கிறான், ஆனால் அதிலே இருக்கின்ற பிழைகளை அவன் மறைக்கிறான், அதில் இருக்கின்ற குறைபாடுகளை அவன் சொல்லுவதில்லை, அல்லது சத்தியமாக இது நல்ல பண்டம் என்று சொல்லி அந்த பிழையான பண்டத்தை விற்பனை செய்கின்றான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவம் சின்ன பாவம் அல்ல, இஹ்தல் கபாயிர், பெரும் பாவங்களிலே ஒன்று என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது வியாபாரம் செய்யக்கூடாது என்பது அல்ல, வியாபாரம் செய்யலாம். உண்மை பேசக்கூடிய நம்பிக்கை நாணயமான வியாபாரியை பொறுத்தவரையில் நாளை மறுமையிலே அவன் நபிமார்களோடு இருப்பான், சாலிஹீன்களோடு இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வியாபாரம் செய்பவர்கள் மாத்திரமல்ல, தொழில் செய்கின்ற அதிகாரிகளும் கூட லஞ்சம் எடுக்கக்கூடாது. ஒரு ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கின்றோம், எடுக்கின்ற சம்பளத்துக்கு ஏற்ப தொழில் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அந்த சம்பளமும் கூட ஹராமாக மாறுகிறது. 8 மணிக்கு போக வேண்டும், 4 மணிக்கு வெளியே வர வேண்டும் என்றால் அந்த நேரத்துக்குள் இருந்து வெளியேறுவது, அல்லது தொழில் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் காலம் கடத்துவது என்பது கூட ஹராமான சம்பாத்தியத்துக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எமக்கு சம்பளம் தருபவர்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, அதுவும் கூட ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க முடியும். வல்ல நாயன் எங்கள் அனைவருடைய சம்பாத்தியத்தையும் ஹலாலாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நாங்கள் இதுவரைக்கும் தப்பும் தவறுமாக ஏதாவது உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தால் அந்த ஹராமான பொருட்களை உரியவர்களுக்கு ஒப்படைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஹலாலாக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. உன்னுடைய மஸ்ஜிதிலிருந்து கேட்கின்றோம், யா அல்லாஹ், இதுவரைக்கும் தப்பும் தவறுமாக ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் நீ மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக. மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே யாருக்கும் கடன் இல்லாமல், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு, பக்குவமான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன்.